தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர்களே, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மண் வகைகள் இருக்கு. இதில் ஒரு சில மண் வகைகளில் பயிர்கள் நல்லா வளர்ந்து அதிகமான மகசூல் கொடுக்கும். ஒரு சில மண் வகைகளில் இயல்பாகவே சில குறைபாடுகள் இருக்கு. இந்த மாதிரி மண்ணில் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிர் சாகுபடி பண்ணோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் குறையாம நம்ம பார்த்துக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் மணல் சாரி நிலங்களை எப்படி சரி செய்யலாம், அதே மாதிரி மேல் மண் இறுக்கம் இருக்கக்கூடிய நிலங்களை எந்த வகையில் சரி செஞ்சு நம்முடைய பயிர் சாகுபடிக்கு உகந்ததாக மாற்றலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் சொல்ல போகிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் KM செல்லமுத்து அவங்க. கேட்போமா?
அன்புகளந்த உழவர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 7 வகையான மண் வகைகள் இருக்கு. அதில் தமிழகத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா செம்மண் நிலங்கள், கிட்டத்தட்ட 70% மண் பார்த்தீங்கன்னா செம்மண் நிலங்கள். அதிகமாக வந்து செம்மண் நிலங்கள் இருந்தாலும் கடற்கரை ஓரத்தில் மணல் சார்ந்த நிலங்கள் அதிகமாக காணப்படுது. ஒவ்வொரு நிலங்களுக்கும் அதனுடைய தன்மைகள் நம்ம பல்கலைக்கழகத்தில் நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. ஆய்வுகள் முடிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணல் சார் நிலங்களில் இன்னைக்கு தென் தமிழகத்தில் கூடிய விவசாயிகளும் சரி, இந்த செம்மண் அதிகமான அளவு செம்மண் இருக்கு இல்லைங்களா, அந்த விவசாயிகளும் சரி அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன மேலாண்மை முறைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது மணல் சார் நிலங்கள் தமிழகத்தில் எங்கெங்க இருக்கு, அந்த மண்ணுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய ஊட்டச்சத்து நிர்வாகம் எப்படி பண்ணலாம், அதனுடைய நீர் கோர்க்கும் தன்மையை எப்படி வந்து அதிகப்படுத்தலாம், அதுக்கான இயற்பியல் மேலாண்மை முறைகள் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். மணல்சாரி நிலங்கள் வந்து தமிழகத்தில் சுமார் 15 லட்சம் ஹெக்டரில் வந்து இருக்கு. குறிப்பாக தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள் அதிகமாக காணப்படுது. அதுக்காக மற்ற மாவட்டங்களில் கோவை மாவட்டத்திலேயே இங்கேயும் இல்லையே அப்படின்னு அர்த்தம் இல்லை, இங்கேயும் சுமாரான அளவு இருக்கு. அதுக்கு வந்து என்னென்ன மேலாண்மை முறைகள் இருக்கு, அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பல்கலைக்கழகத்தில் வந்து மண்ணாய்வு செஞ்சீங்கன்னா அதில் மண் உலையாட்டையில் கொடுப்பாங்க, மண் நயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மணல் எவ்வளோ இருக்கு, குறுமணல் அதாவது சில்ட் அப்படின்னு சொல்லுவோம், குறுமணல் எவ்வளோ இருக்கு, களித்துகள்கள் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். மணலினுடைய அளவு வந்து 70% மேலே இருந்துச்சுன்னா அதில் மணல் சாரி மண் அப்படின்னு சொல்லுவோம். குறுமணல் அது வந்து சுமாராக ஒரு 10-15% இருக்கலாம். களிமண் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அதாவது 15 குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிற மண்கள்லாம் மணல் சாரி நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீர் கோர்க்கும் தன்மை இந்த மணல் சாரங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஏன் நீர் கோரும் தன்மை குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கழித்துகள் ரொம்ப குறைவாக இருக்கு, நம்ம அங்க உரங்கள் அதிகமாக நம்ம போடுறதில்லை, இதனால் அதனுடைய நீர் கோர்க்கும் தன்மை ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி நிலங்களை நம்ம மேலாண்மை செய்யணும், ஏன்னா நீர் கோர்க்கும் தன்மை ரொம்ப குறைவு, ஊட்டச்சத்து தேய்க்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப குறைவு, ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் இந்த மண்ணுடைய மேம்பாட்டு முறைகளை வந்து நம்ம அதிகமாக மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேம்படுத்துறது வந்து சாதாரணமாக நம்ம வயல்வெளிகளில் எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-4 முறை இருக்குது. ஒன்று 400 கிலோ கல் உருளை அல்லது 400 கிலோ மணல் நிரப்பிய மண் அல்லது நிரப்பிய தாற்றம் வந்து மலைக்கு பின்னாடி அல்லது பாசனத்துக்கு பின்னாடி ஒரு 10 முறை குறுக்கு நெடுக்குமாக நம்ம உருளையை வந்து மாட்டை கொண்டோ அல்லது டிராக்டர் கொண்டோ இழுக்கும் பொழுது சுமார் 30 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு அந்த மண் வந்து இறுக்கப்படுகிறது. அப்போ அந்த இறுக்கம் ஆயிடுச்சுன்னா மீண்டும் நம்ம இங்கே சாதாரணமாக எப்படி நீங்கள் உழவு செய்யலாமோ அந்த மாதிரி உழவு செய்யலாம். அதில் வந்து நீர் கோர்க்கும் தன்மையினுடைய அளவு அதிகமாக காணப்படும். சரி, வேற எந்த மாதிரியான முறைகளெல்லாம் நீங்கள் வந்து மேலாண்மை செய்யலாம் அப்படின்னா நம்ம அங்கக உரம், தொழு உரம் இதெல்லாம் சுமார் 12 டன் ஒரு ஹெக்டருக்கு 12 டன் நம்ம பல்கலைக்கழகம் வந்து பரிந்துரை செய்யுது. தேவையானவு அங்கக உரங்களை அந்த மாதிரி மணல்சாரி நிலங்களுக்கு நீங்கள் வந்து தகுந்த நேரங்களில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் பசுந்தலை உரங்கள் வேற என்னென்ன கழிவுகள்லாம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்க நம்ம பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்யப்பட்ட அளவுக்கு மண்ணில் போட்டு மற்ற நீர்ப்பாசனம் உழவு முறைகள், வேற என்னென்னவெல்லாம் நீங்க இருக்குமோ அதை நீங்க சாதாரணமாக பயன்படுத்தலாம். சரி, இப்படி வந்து நம்ம பல்கலைக்கழகம் ஏற்கனவே நிறைய ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி மணல்சார் நிலங்களுக்கு பகுதியில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாம் சுமார் 10-20% மகசூல் வந்து அதிகப்படுத்துறாங்க. ஏன்னா பயிர் நம்ம விதைக்கிறப்ப அதனுடைய பயிரை தாங்கி வைக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறைவு. அதாவது பயிர் வந்து உயரமா வளர்ந்த பின்னாடி காத்தடிச்சுன்னா சாஞ்சிரும். ஏன்னா அது கழித்துகள் குறைவா இருக்கனால சாஞ்சிரும். அந்த சாயாம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒண்ணு மண் இருக்கும், தொழு உரங்கள், அங்க உரங்கள், அப்புறம் வந்து பாசன முறைகளை வந்து கடைபிடிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரியான பயிர்களை வந்து பயிர் செய்யறது. அடுத்ததாக வந்து நீங்க டேங்க் சில்ட், நம்ம குளத்தில் இருக்கக்கூடிய அந்த குறு மண் இருக்கும், மழை காலத்துல நிறைய அது வந்து தேங்கி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு வந்து தகுந்த அளவு போடுறது. இந்த மாதிரி மேலாண்மை முறைகள்லாம் செய்யறப்ப அந்த மண்ணுடைய இயற்பியல் தன்மை, அதாவது நீர் கோர்க்கும் தன்மை அதிகமாகும். அது மட்டும் இல்லாம பரும அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், பல்க் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பயிருக்கு தேவையான அளவு அதுல வந்து இருக்கும். வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது நீர் தேக்கி வைக்கும் திறன், அதனுடைய அளவும் அதிகமாக. இப்ப இந்த மாதிரி இயற்பியல் பண்புகள் அதிகமா வந்து நம்ம மேலாண்மை செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா வேதியியல் தன்மைகள், அதாவது அதனுடைய ஊட்டச்சத்து கோர்க்கும் தன்மை, ஊட்டச்சத்து தேக்கி வைக்கக்கூடிய நிலைமை, அந்த ஊட்டச்சத்தை தேக்கி வச்சு பயிர்களுக்கு எப்ப போதெல்லாம் தேவையோ அப்ப போதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே அதிகமாகும். சரி, இது மட்டுமே வந்து நம்ம மேலாண்மை முறைகளுக்கு நம்ம உரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி மணல் சார் நிலங்கள்ல உரங்கள், நுண்ணூட்ட சத்துக்கள், இதெல்லாம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம பயிருக்கு வந்து விடுறோம். அப்ப பயிருக்கு விடுறப்ப ஒரே முறை நம்ம வந்து உதாரணமா அடி உரமா நீங்க வந்து எல்லாருமே வந்து சூப்பர் பாஸ்பேட் போடுவீங்க. இப்ப இந்த அடி உரமா போடுற சூப்பர் பாஸ்பேட் அதிகமா வந்து எங்கேயும் போயிடாது. ஆனா இந்த தலைச்சத்து யூரியா அப்ளை பண்றீங்க, பொட்டாசியம், சாம்பல் சத்து அப்ளை பண்றீங்க, இதையெல்லாம் வந்து உடனே ஒரே சமயத்துல பண்ணாம பயிர்களுக்கு பக்கத்துல இடுறது, அதுவும் இல்லாம ஸ்பிளிட் பண்ணி, அதாவது பல இன்டர்வல்ல நீங்க வந்து உதாரணமா வந்து நம்ம ஒவ்வொரு பயிருக்கு 30வது நாள் அல்லது 60வது நாள் எந்த பயிருக்கு நம்ம பரிந்துரை செய்யப்பட்டிருக்கோமோ அந்த பயிருக்கு அந்த கால அளவுல அந்த அளவு தலைச்சத்து சாம்பல் சத்தை வந்து பிரிச்சு நம்ம போட்டோம்னா இந்த மணல் சாரி நிலங்கள்ல வந்து தேவையான அளவுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வசதிகள் வந்து அதுல கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீர்ப்பாசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு. இப்ப இன்னைக்கு இந்த மணல் சார் நிலங்களுக்கு அதிகமா எந்த பாசன முறையை வந்து கையாளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு நீர்ப்பாசன அளவு நம்ம பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அந்த பாசன அளவுகளை தேவையான அளவுகிட்ட கொஞ்சம் குறைச்சு நம்ம பண்ணலாம். உதாரணம் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், ஸ்பிரிங்லர் இரிகேஷன் இப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பல்கலைக்கழகம் பரிந்துரைச்சிட்டு இருக்கு. அதனால நீர்ப்பாசனம் ஊட்டச்சத்து ரெண்டையுமே தொடர்ந்து விவசாயிகள் கடைபிடிக்கணும்னா இந்த அதிகமான மகசூலை வந்து இந்த நிலத்துல வந்து நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாம இந்த சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் போட முடியாத விவசாயிகள் எப்படி போலாம் அப்படின்னா, வாய்க்கால் பாசனம் தான் இருக்கு, விவசாயிகள்ட்ட வந்து நம்ம தேவையான பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல குறுகிய பாத்திகள், பெரிய பாத்திக்கு நம்ம 20-15 பாத்தி போடுறீங்கன்னா அதெல்லாம் வந்து சுருக்கி ஒரு 8x8 பாத்தி அல்லது 8x4 இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திகளாகவும் போட்டு பாசனம் செஞ்சீங்கன்னா அதனுடைய நீர் விரயத்தை தடுக்கலாம். இரண்டாவது பயிருக்கு தேவையான நீரும் கிடைக்கும். குறுகிய காலத்துல அடிக்கடி நீர்ப்பாசனம் செஞ்சோம்னா அதனால இந்த நீர்ப்பாசன முறைகள், ஊட்டச்சத்து நிர்வாக முறைகள், பயிருக்கான மற்ற மேலாண்மை முறைகள் இதெல்லாமே ஒருங்கிணைச்சு பண்றப்பதான் இந்த மணல் சார் நிலங்களுடைய மேம்பாடு வந்து அதிகமா வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மணல் சார் நிலங்கள்ல என்னென்ன பயிர்களை பயிரணும்னா, அதாவது ஆணிவேர் அதிகமா ஆழம் உள்ள பயிர்களை நீங்க அதிகமா பயிரிடலாம். முடிவாக இந்த மணல் சார் நிலங்களை என்னென்ன தொழில்நுட்பங்களை நீங்க அருமையா கையாளலாம் அப்படிங்கிறது, ஒன்னு உங்களுடைய நீர்ப்பாசன முறை, நீங்க சொட்டு நீர் பாசனத்துக்கு போலாம், தெளிப்பு நீர் பாசனத்துக்கு போலாம். ரெண்டாவது மேல்மண், அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு உங்களுடைய மண்ணை வந்து 400 கிலோ உள்ள கல் உருளை கொண்டோ அல்லது 400 கிலோ நிரப்பிய தாட்டமோ பாசனத்துக்கு பின்னாடி குறுக்கு மறக்குமா உழவு செஞ்சு அந்த 30 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வந்து மண் இறுக்கத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு செயற்கை முறையில கூட இந்த மாதிரி அடிமண்ல வந்து ஆஸ்பால் அல்லது கடினமான பொருள்கள் வச்சு நீ அடிமண்ல வந்து இறுக்கத்தை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து பொருளாதார ரீதியில வந்து வெற்றிகரமா இல்லைனாலும் இந்த மண் உருளை கொண்டு இருக்கிறத வந்து நீங்க சரியா வந்து பயன்படுத்தலாம். அடுத்து உரப்பாசனம், இன்னைக்கு சொட்டு நீர் பாசனத்திலேயே உரப்பாசனை கலந்து தேவையான அளவுக்கு நீங்க தினந்தோறும் கூட நீங்க உரப்பாசனம் கொடுக்கலாம். உரப்பாசனம் கொடுக்க முடியாத விவசாயிகள் உரத்தை வந்து பிரிச்சு பிரித்து மழை காலத்திலே பாசனத்தை அந்த மாதிரி உங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான அளவு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா முறையிலையும் ஒருங்கிணைத்து பண்றப்ப இந்த மணல் சார் நிலங்களை வந்து அதிகமா நம்ம வந்து சரியா பயன்படுத்தி வெற்றிகரமா நீங்க உங்களுடைய பயிர்களை வந்து பெருக்கலாம்.
உழவர் பெருமக்களே, மேல் மண் இறுக்கத்தையும் மணல் சாரி நிலங்களையும் எந்த வகையில நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே எம் செல்லமுத்து அவங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம் அனையர்களே.
ஒரு சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு பல நூறு வருஷங்களுக்கு மேலாகுது. சாதாரண தாய் பாறைகளிலிருந்து பாறையெல்லாம் பொடியாகி பொடியாகி பல வேதியியல் மாற்றங்கள் உட்பட்டு தான் இந்த ஒரு சிறு மணல் துகள்களாக உருவாகிறதுக்கு இவ்வளவு பல நூறு வருஷங்கள் வந்து ஆகுது. அப்போ இந்த மண்ணை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நம்ம தமிழகத்தில் மிக அதிகமான பரப்பளவில் சுமார் 70% தமிழ்நாட்டினுடைய மண்கள் செம்மண் நிலங்கள் இருக்கு. இந்த செம்மண் நிலங்கள் மட்டுமே அதிகமான பரப்பளவில் வந்து தமிழகத்தில் வந்து இருக்கிறதுனால இந்த நிலங்களில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனுடைய மேலாண்மை முறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செம்மண் நிலங்களில் ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் விவசாயிகள் இன்னைக்கு அடிக்கடி சந்திச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை தான் மேல்மண் இருக்கும் அடிமண் இருக்கும். மேல்மண் இருக்கத்த நம்ம சாதாரணமாக வந்து விட்டுற முடியாது. ஏன்னா பாசநீரை பாய்க்கிறப்பும் சரி, மழைநீர் வந்து நம்ம நிலத்து மேலே விழுகிறப்பும் சரி, இந்த நீர் வந்து நம்ம நிலத்துக்குள்ளே போகணும்னா இந்த மேல்மண் இருக்கத்த நம்ம மேலாண்மை முறையில் நம்ம நிவர்த்தி செய்யணும். அப்போ மேல்மண் இருக்கத்தை எப்படியெல்லாம் நிவர்த்தி செய்யலாம், எப்படியெல்லாம் மேலாண்மை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேல்மண் இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் 70% மண் இருக்குன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மண்ணில் அலுமினியம் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற ரெண்டு பொருட்கள் வந்து எல்லா இதெல்லாமே தாய்ப்பாறையிலிருந்து உருவாகிறப்ப வரக்கூடிய ரெண்டு வேதியியல் பொருட்கள். இந்த எல்லாமே இந்த செம்மண் நிலங்கள்லாம் அதிகமாக இருக்கு. இந்த இரும்பு ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு இந்த ரெண்டுமே செம்மண் நிலங்களில் வந்து நம்ம தேன்கூடு மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த தேன்கூடு மாதிரி ஒரு அமைப்பு இறுக்கமாக, அதாவது இரும்பு மாதிரி, இரும்பு ஆக்சைடு தான், அதனால இரும்பு மாதிரி கெட்டியாக அது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எந்த சூழ்நிலை உருவாகும் அப்படின்னா, எப்போவெல்லாம் வந்து அந்த செம்மண் வந்து காயுதோ, அதாவது நீர் இல்லாமல் இருக்குதோ, அப்போல்லாம் வந்து அது இரும்பு மாதிரி வந்து கெட்டியாயிடும். அப்போ இந்த இரும்பு மாதிரி கெட்டியாகக்கூடிய இது எப்படியெல்லாம் உருவாகுதுன்னா, அதாவது மண்ணில் உங்களுக்கு வந்து களித்துகள்கள் இருக்கு, மணல் இருக்கு, குறுமணல் இருக்கு. இதனுடைய அமைப்பு செம்மண்ணில் குறுமணல் ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் குறுமணலும் இரும்பு ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு ரெண்டு சேர்ந்து கெட்டியான ஒரு பொருளாக உருவாகி கிட்டத்தட்ட ஒரு தேன்கூடு மாதிரியான ஒரு அமைப்பை வந்து அதில் ஏற்படுத்தும். இது சாதாரணமாக நம்ம விட்டுட்டோம்னா மழைநீர் நம்ம நிலத்தின் மேலே வந்து விழுகிறப்ப அதை அப்படியே ஒன்று உருண்டு ஓடி அதிகமான நீர் வந்து வெளியில் ஓடி போயிடும். நம்மளுடைய நோக்கமே வந்து மழைநீரை சேகரிக்கணும், அந்த நீர் வந்து நம்ம பயிருக்கு சரியாக பயன்படணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ மிகுதியான நீர், இந்த மழைநீர் வந்து மண் மேலே பட்டு அப்படியே ஓடிச்சுன்னா நம்ம விவசாயினுடைய மண்ணுக்குள்ள அந்த நீரை தேக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமே நிறைவேறாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பாசன நீரை வந்து நம்ம வயலில் பாய்ச்சறப்ப அந்த பாசன நீர் வந்து பாத்திகளில் வந்து உருண்டோடி அதிகமான நீர் வந்து விரயமாகி நீராவியாக போயிடும். அல்லது இந்த பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நீரை எடுத்துக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். மண்ணினுடைய இயற்பியல் பண்பு, அதாவது பௌதிக பண்புன்னு சொல்லுவோம், இந்த பண்புகளை வந்து நம்ம மேலாண்மை செஞ்சோம்னா தான் இந்த மாதிரி மண்களை வந்து நம்ம வந்து சரியா வந்து பயன்படுத்த முடியும். சரி, வேற என்னென்ன இந்த மண்ணில் வந்து பிரச்சனைகள் இருக்கு? அதாவது நம்ம வயல்களில் நம்ம ஒரு விதை ஊனுறோம், அந்த விதை ஊனோம்னா இந்த மேல்மண் இருக்கமுள்ள நிலங்களில் அந்த விதை முளைச்சு மேலே வராது. இன்னொன்று, இந்த மேல்மண் இருக்கமுள்ள நிலங்களில் விதை நடுறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த மாதிரியான மண்களை வந்து எப்படி மேலாண்மை செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து அதிகமான அளவில் விவசாயிகள் மத்தியில் கூலி ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு டூத் ஹேரோஸ் அப்படின்னு சொல்லுவோம், பல் அழகுகள் அப்படின்னு சொல்லுவோம். விவசாயிகள் கிராமத்துலாம் என்ன பண்ணுவாங்க, கிழவ மரம் அதிகமாக கிடைக்கும். அந்த கிழவ மரம், இந்த மாதிரி மரங்களை வந்து ஏரில் கட்டி கோடை காலங்களில் அதிகமாக வந்து சால் மாதிரி உழுவாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக கிராமப்புறங்களில் நம்ம பின்பற்றிக்கூடிய ஒரு முறை. இந்த கிழவ மரம்ங்கிறது தான் இன்றைக்கி நம்ம நவீன முறையில் பல் அழகுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல் அலகுகளை வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம விஞ்ஞானிகள் வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பல் அலகுகளை குறுக்கு மறக்குமா கோடை காலங்களில் நம்ம வந்து உழுகிறப்ப, கோடை காலம் தாண்டி பருவகாலம் வர்றப்ப மழைநீர் பேஞ்சு அந்த நீரை அப்படியே தேக்கி வச்சுக்கும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லை, நம்ம பயிர் பண்ண பின்னாடி கூட பல் அலகுகளை கொண்டு இடையில கீறி மாடுகள் கொண்டே வந்து கீறி வைக்கலாம். அல்லது வரிசை பயிர்களில் வந்து டிராக்டர் மூலமே இந்த பல் அலகுகளை வச்சு நம்ம வந்து அந்த இடைவெளியில் கீறப்ப இந்த மேல்மண் இருக்கும் குறைஞ்சி நீங்கள் பாசனீரும் சரி மழைநீரும் சரி மண்ணு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வேற என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, விவசாயிகளுக்கு மத்தியில் இன்னைக்கு தொழு உரம் இடக்கூடிய பண்புகள் வந்து ரொம்ப குறைஞ்சி கேட்டால் நம்ம விவசாயிகள் வந்து நாங்கள் இன்னைக்கு மாடு ரொம்ப குறைய வச்சிருக்கிறோம், அதனால வந்து தொழு உரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவசாயிகள்ட்ட வந்து இன்னைக்கு ஒரு குறையா இருக்கு. அதனால எங்க எங்கெல்லாம் தொழுவனம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்க தொழுவரத்தை வந்து பல்கலைக்கழகம் 12.5 டன் ஒரு ஹெக்டருக்கு பரிந்துரைக்குது. 12.5 டன்னை வந்து நீங்க போடலாம். இதுல கொஞ்சம் நீங்க மிகுதியா போட்டீங்கன்னா அந்த தேவையான அளவு விட கொஞ்சம் மிகுதியா நீங்க தொழு உரம் இடலாம், தலைச்சத்து நீங்க இடலாம், அல்லது இன்னைக்கு பெருமை கம்போஸ்ட் சொல்றோம், அதாவது நம்ம மண்புழு உரம் இடலாம். விவசாயிகளே தங்களுடைய நிலங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த மண்புழு உரங்களை நீங்க பயன்படுத்தி நீங்களே உருவாக்கலாம். இப்படி உருவாக்கி உங்களுடைய நிலங்கள்ல வந்து நீங்க அதிகமான அங்ககார உரங்கள் இடலாம். இது வந்து ரெண்டாவது. மூன்றாவதா நீங்க பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன முறைகளை மேம்படுத்துது. இப்ப நீர்ப்பாசன முறைகள் சாதாரண பாத்தி பாசனம் தான் அல்லது சால் பாசனம் அப்படிங்கறதா வந்து இன்னைக்கு பின்பற்றிக்கூடிய ஒரு முறை. ஆனா இந்த மேல்மண் இருக்கும் அதிகமான நிலங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன முறை பயன்படுத்தலாம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் போலாம். எப்போவெல்லாம் மண் இருக்கும் அதிகமாக அப்படின்னா எப்போவெல்லாம் உலர்ந்த காலங்கள் இருக்கோ காற்றோட்டம் அதிகமா இருக்கலாம் அல்லது வெயில் அதிகமா இருக்கலாம் அப்ப இந்த மேல்மண் இருக்கும் அதிகமாக காணப்படும். ஏன்னா மண்ணினுடைய மண்ணில் இருக்கக்கூடிய நீர் பிடிப்பு ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இப்போ ஒரு விவசாயி வந்து சொட்டு நீர் பாசனம் போறாரு அப்படின்னா இந்த மேல்மண் இருக்காது அப்படின்னு கிடையாது. அந்த மேல்மண் இருக்கும் உள்ள நிலங்கள்ல சொட்டு நீர் பாசனமோ அல்லது தெளிப்பு நீர் பாசனமோ குறுகிய இடைவெளியில் நம்ம வந்து நம்ம பாய்க்கிறப்ப நிலங்கள்ல நீர் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல பயிரினுடைய வேர் ஊட்டங்கள் கீழே வேரினுடைய கீழே போகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறையாது. ஏன்னா அப்ப வந்து மண் வந்து இலகி கொடுக்கும். மண்ணினுடைய இலக்கம் எப்போவெல்லாம் இருக்குதோ அப்போ வந்து வேர்கள் கீழே போகும்.
உழவர் பெருமக்களே, மேல் மண் இறுக்கத்தையும் மணல் சாரி நிலங்களையும் எந்த வகையில நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே எம் செல்லமுத்து அவங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்போம் அனையர்களே.
மூன்றாவதா வந்து நம்ம ஆக்சிஜன் சொல்லுவோம், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று பயிர்களுக்கும் தேவைப்படும், பயிர்களுடைய வேர்களுக்கும் தேவைப்படும். இந்த மேல்மண்ணருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வேர்களுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து ரொம்ப குறைக்கும். அப்ப குறையறப்ப பயிருடைய முளைப்பு திறன், விதையினுடைய முளைப்பு திறன் ரொம்ப குறையும். நீரினுடைய ஊடுதிறன், அதாவது நீருடைய உட்புகு திறன் ரொம்ப குறையும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சுன்னா நீரினுடைய உட்புகு திறஞ்சுன்னா பயனுடைய முளைப்பு திறன், வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, அப்ப வந்து பயனுடைய வளர்ச்சி வந்து குறைவா இருக்கும், மகசூல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம குறைஞ்சு போயிரும். அதனால அடுத்த மேம்பாடு எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, உதாரணமா இந்த மாதிரி மண்கள்ல என்னென்ன விதை நம்ம சாதாரணமா வந்து ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை வந்து எப்பவுமே அந்த ரகத்துல பெரிய விதையா இருக்கணும், போல்டு சீட்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி விதைகள் நம்ம வச்சோம்னா அது ஈஸியா முளைச்சு மேல வந்துடும். இல்ல சார், விவசாயிகள் மத்தியில வந்து சின்ன விதைகள் தான் இருக்கு. அப்ப அதனுடைய அளவு உதாரணமா நாங்க வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு 40 கிலோ ஒரு ஹெக்டர் நாங்க பரிந்து வச்சுக்கோம்னா ஒரு 10 அல்லது 15% அதுல கூட்டி விதைக்கணும். அப்பதான் அதனுடைய முளைப்பு திறன் குறைஞ்சு போயிடும். பயிர்கள் ஒரு ஹெக்டர்ல இத்தனை பயிர்கள் இருந்தா தான் நமக்கு தேவையான மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அத்தனை பயிர்களை நம்ம வந்து அந்த எண்ணிக்கையை நம்ம ஒரு ஹெக்டர்ல மெயின்டைன் பண்ணோம்னா தான் தேவையான மகசூல் கிடைக்கும். அப்ப பயிரினுடைய அளவுகள் நம்ம சரியா மெயின்டைன் பண்ணோம்னா சின்ன விதைகள்ல விதைக்கிற பட்சத்துல விதைகளுடைய அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சு தேவையான பயிரினுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து வச்சோம்னா அதனுடைய மகசூல் குறையாது, தேவையான அளவு நம்ம மகசூல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மேலாண்மை முறைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஊட்டச்சத்து. இன்னைக்கு உரப்பாசனத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், சொட்டு நீர் உரப்பாசனம் பண்றோம். இந்த நீர், மண், உரம் இந்த மூன்றுமே ஒரு பயிருக்கு தகுந்த அளவுல தகுந்த நேரத்துல கிடைச்சா மட்டும்தான் நம்ம தேவையான மகசூலை நம்ம வந்து நம்ம நினைச்சிருக்கக்கூடிய மகசூலை நம்ம விவசாயிகள் பெருக்க முடியும். அப்ப இந்த செம்மண் நிலங்கள், குறிப்பா மேல்மண் இருக்கமுள்ள நிலங்கள்ல அதிகமா இந்த மண்கள் பாத்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, சிவகங்கை மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு இந்த மேல்மண் இருக்கும். இருந்தாலும் கோவை மாவட்டத்திலையும் எங்கெங்கெல்லாம் செம்மண் நிலங்கள் அதிகமா இருக்குதோ இங்க எல்லாம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி நிலங்கள்ல நம்மளுடைய உழவர்கள் முதல்ல பல் அலகுகள் கொண்டு நீங்க உழகலாம். பல் அலகுகள்னா கிழுவை இந்த மாதிரி வந்து முள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு கூட விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. ஆனா அறிவியல் பூர்வமா பல் அலகுகளை நம்ம வந்து சிறப்பா பயன்படுத்தணும்னா மேல்மண் இறுக்கத்தை ரொம்ப குறைக்கலாம். ரெண்டாவது நீர்ப்பாசனம், சொட்டு நீர் பாசனமோ அல்லது தெளிப்பு நீர் பாசனமோ அல்லது சின்ன குறுகிய பாத்தி பாசனமோ எந்த பாசனம் விவசாயிகள் செஞ்சாலும் சரி அந்த பாசனத்துடைய இடைவெளிகளை ரொம்ப குறைக்கணும். இடைவெளியில குறைச்சு எப்பவுமே மண்ணினுடைய மேல்மட்டத்துல தேவையான அளவு நீர் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா பயிர்களுக்கு வந்து அந்த மண்ணினுடைய இயற்பியல் பண்புகளை மாற்றுறது மட்டும் இல்லாம பயிர்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய, அதாவது நீர் தேக்கி வச்சு பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, ஊட்டச்சத்தை பயிர்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான அளவுல கொடுக்கக்கூடிய அதனுடைய தன்மையும் மாறும். குறிப்பா செம்மண்ல சாம்பல் சத்தினுடைய அளவு வந்து எப்பவுமே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாம்பல் சத்தை எப்பவுமே அதிகமா இருந்தா கூட அது பயிர்களுக்கு கொடுக்காது, தேக்கியே வச்சுக்கும். அதாவது நம்ம பொட்டாசியம் பிக்சேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதனால இந்த பொட்டாசியம் எப்ப வந்து பயிர்களுக்கு கிடைக்கும்னா, தேவையான நீர்ச்சத்து நீர் வந்து மண்ணில் இருக்கிறப்பதான் அந்த பொட்டாசியம் கிடைக்கும். இந்த மாதிரி நிலங்கள்ல இந்த பல் அழகுண்டி உழுகிறது, நீர்ப்பாசன முறைகளை மாத்தி அமைச்சுக்கிறது, அங்கக உரங்களை வந்து அதிகமா இடுறது, பயிரினுடைய முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கு போல்டு சீட்ஸ் சொல்லுவோம், அதாவது விதைகளுடைய அளவு பெருசா இருக்கும் அந்த மாதிரி விதைகள் விளைக்கிறது, சின்ன விதைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய அளவுகளை வந்து அதிகப்படுத்துறது, நுண்ணூட்டச்சத்து ஊட்டச்சத்து இதனால தகுந்த முறையில சீரான இடைவெளியில் இடுறது, இந்த மாதிரியான மேலாண் முறைகளை இந்த மேல்மண் இருக்கும் உள்ள இதுல நம்ம பயன்படுத்தினோம்னா அதிகமான வேதியியல் முறைகள் இருக்கு. இது எல்லாமே வேதியியல் முறையில ஜிப்சத்தை வந்து 2 டன் ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து போடுறது, சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம ஒரு 2 டன் சுமாரா 2 டன் நல்லா தூளாக்கி உடைச்சு அந்த நிலங்களில் பரப்பி விட்டு கோடையில உழவு செஞ்சு பண்ணோம்னா சுண்ணாம்புல வந்து கால்சியம் வந்து அதிகமா இருக்கு. இந்த கால்சியம் மண்ணில் சேர்றப்ப அதனுடைய இயற்பியல் பண்புகள், அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகும், மண் எல்லாமே ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடிய மண் வந்து எப்பவுமே கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த லூஸ் ஆகிறப்ப மண்ணுடைய இயற்பியல் தன்மைகள் எல்லாமே மாறும், மண் கெட்டியாகாது, நீரினுடைய உட்புகு திறன் அதிகமாகும், இயற்கையாகவே வந்து அதனுடைய மண்ணில் ஊட்டச்சத்தினுடைய நிர்வாகமெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதனால இந்த முறைகளை தொடர்ந்து நீங்கள் மேலாண்மை செய்யறப்ப உங்களுடைய மேல் மண்ணும் இருக்க உள்ள மண்ணிலங்களில் எல்லாம் ஒருங்கே சேர்த்துனா, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களால் என்ன முடியுதா சரியாக சேர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமாக அந்த நிலங்களில் வந்து மேலாண்மை செய்யலாம். நன்றி.
இதுவரைக்கும் மேல் மண் இறுக்கத்தையும் மணல் சாரி நிலங்களையும் எந்த வகையில் நம்ம மேம்படுத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நமக்கு சொன்னாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே எம் செல்லமுத்து அவங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. நேயர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ள மண் வகைகள் இருந்து நீங்கள் அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி கண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய சமுதாய வானொலி மூலமாக மற்ற நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3.